twice each year.
ஆசாரி உத்தவத்தை பெற்றிருக்க தேவனுடைய குமாரர்களாகிய நீங்கள் யாவரும் வாருங்கள் என அதனுடைய அறிவுறுத்தம் திருநெல் குரல் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை இந்த மகத்தான மாநாட்டு மைக்கு நமக்கு செல்வதற்கு தோன்றியிருக்கிறது. சபையின் பொது ஆசீர்வத்துவ கூட்டம் எங்கும் பரவி இருக்கிற குணதிசிய ஆவி அங்கும் இருக்கிறது. அவருடைய ஊழியக்காரர்களாக உலகமெங்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அநேக ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றிரவு நமது எண்ணிக்கையாயிருக்கிறார்கள் என்று காலை என்னுடைய செய்தியில் நான் குறிப்பிட்டதைப் போல் ஊழிய பயிற்சி மையத்திற்கு பிரவேசிக்க கர்த்தர் இருக்கிற அல்லது தற்போது விண்ணப்பங்கள் பரிசலிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து தற்போது நம்மிடம் ஊழியத்தில் 63,000 மேலான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஊழியம் செய்வதை செய்ய வஞ்சியை அருவமுள்ள அவர்களை நாம் நேசிக்கிறோம், பாராட்டுகின்றோம்.
As he appeared in Galilee to the 11 disciples.
அவர் தோன்றிய போது உயிர்த்தெழுந்த கர்த்தரால் கொடுக்கப்பட்ட உதர்வை விட எந்த அறிவுரையும் அதிக நேரடியாக பரிசுத்த வேதங்களை அடங்கியிருக்கவில்லை. அவர் சொன்னார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமரன் பரிசுத்த ஆவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு யாந்தும் சகல நாடுகளில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த தெய்வீக கட்டளை அதன் மகிமையான வாக்கத்தோடு இணைக்கப்பட்டிருப்பது காலத்தின் ரோகையோடு அது இருப்பதைப் போல் இன்று நாம் காவல் வார்த்தையாயிருக்கிறது. ஊழியப்பணி பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் ஒரு அடையாளம் படுத்தும் தன்மையாயிருக்கிறது. அது எப்போதும் அப்படியே இருந்திருக்கிறது, எப்போதும் அது அப்படியே இருக்கும். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் அறிவித்ததை போல் சொல்லப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக சுவிசேஷத்தை பிரசங்க வேண்டியது மகத்தான மிக முக்கியமான கடை. இன்று குறைந்த ஆண்டுகளுக்கு இந்த ராஜரிக தேவ சேவையில் தற்போது ஊழியம் செய்து கொண்டிருக்கும் எல்லா முழு நேர ஊழியக்காரர்கள் தங்களுடைய பிரசாங்கங்களை முடித்துவிட்டு தங்களுடைய வீடுகளுக்கு அன்பானவர்களிடம் திரும்புவார்கள். மூப்பர்களும் பதிலாக சபையின் ஆரோனிய ஆசீர்வத்துவத்தின் ஸ்தானங்களில் இன்றிரவு கண்டுபிடிக்கப்படுவார்கள். வாலிபர்களே, ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? பணியாற்ற நீங்கள் விரும்பா இருக்கிறீர்களா? சேவை செய்ய நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஒருவரின் வாழ்க்கையில் மாதிரியின் பலமான சரி செய்தல் ஊழிய பணிக்கு அவசியமாயிருப்பது நல்லது. நீண்ட நேரம் அதிக அர்ப்பணிப்பு சுயநலம் நலமற்ற தியாகம் ஆழ்ந்த ஜெபம் அதற்கு தேவையாயிருக்கிறது. ஒரு விளைவாக அர்ப்பணிப்பான ஊழிய பணி பூலக வாழ்க்கை முழுவதிலும் நித்தியத்திலும் விருந்திருக்கிற நித்திய சந்தோஷத்தின் ஒரு பலனாக வருகிறது. நமது வயது எதுவாக இருந்தாலும் மட்டுமல்லாமல் முழு நேர ஊழியக்காரர்களாக ஊழியர் செய்ய ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் மிகுந்த பலனுள்ள ஊழியக்காரர்களாக இருப்பது நமது வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு சூத்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக கர்த்தருடன் வேதங்களை அறியுங்கள். இரண்டாவதாக ஒரு நோக்கத்துடன் உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுங்கள். மூன்றாவதாக சாட்சியுடன் நீ சத்தியத்தை போதியுங்கள். நான்காவதாக அன்புடன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த சூத்திரத்தின் நான்கு பக்கங்களை ஒவ்வொன்றையும் நாம் கருத்தில் கொள்வோம். முதலாவது கர்த்தருடன் வேதங்களை அறியுங்கள். வேதங்கள் தேவனின் சாட்சிகளை நித்திய ஜீவனை வார்த்தைகளை அடங்கியிருக்கிறது. அவை நமது செய்தியின் ஆஸ்திபாரமாயிருக்கிறது. சபை பாடத்திட்டம் வலியுறுத்துவது திட்டமிட்டப்பட்டு தொடர்பு படுத்தப்பட்டு முயற்சியின் மூலமாக ஒருங்கிணைப்பட்டு பரிசுத்த வேதங்கள் தனிப்பட்டவர்களாகவும் நாம் குடும்பங்களுடன் ஒவ்வொரு நாளும் வேதனைகளை படிக்க நாம் அப்படியே ஊக்குவிக்கப்படுகிறோம். நமது வாழ்க்கையை உடன்படியாக பொருத்தமாயிருக்கிற ஒரு குறிப்பை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மீண்டும் ஒருமுறை மோசியாவின் குமாரர்களை கண்டதிலும் சத்தியத்திற்காக அவர்கள் நேர்மையாகவும் ஆல்மாவின் சந்தோஷத்தின் குறிப்புகளை மர்மன் புத்தகத்தில் ஆல்மா 17வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அவர்கள் மிகுந்த விவாகங்களும் தேவனுடைய வசனத்தை அறியும் பொருட்டு வேத வாக்கியங்களை கருத்தாய் அறிந்திருந்தவர்களாக இருந்தனின் மித்தம் அவர்கள் ஞானத்தின் சத்தியத்தில் பலன் கொண்டிருந்தார்கள். இது மாத்திரமல்ல, அவர்கள் அதிகமாக ஜெபித்து உபவாசித்தார்கள். ஆகவே அவர்கள் தீர்க்கதரிசின் ஆவியும் வெளிப்படத்தின் ஆவியும் பெற்றிருந்தார்கள். அவர்கள் போதித்த போது தேவனுடைய வல்லமையோடு அதிகாரத்தோடு போதித்தார்கள். சகோதரரே, கருத்தாய் வேதங்களை ஆராயுங்கள். நமது சூத்திரத்தில் 2வது ஒரு நோக்கத்துடன் உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுங்கள். ஒருவேளை இன்றைய வாலிபர்களைப் போல் தீர்மானங்களை எடுக்க முடியாத அளவிற்கு எந்த இளம் தலைமுறையும் இல்லை. கல்விக்கு, ஊழியத்திற்கும், திருமணத்திற்கும் இடம் கொடுக்கப்பட வேண்டும். சிலருக்கு இராணுவ சேவை சேர்க்கப்படுகிறது. ஒரு ஊழியத்திற்கு ஆயத்தம் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய ஆயத்தத்துடன் ஒரு இளம் மகன் அவனுடைய ஊழிய நிதியை சேமிக்க ஆரம்பிக்க ஒரு புத்திசாலியான பெற்றோர் வழிவாக்குப்பார்கள். ஆண்டுகள் கடக்கும் போது அவசியப்பட்டால் அவனுடைய மொழி திறமைகளும் பயன்படுத்தப்படுவதாக ஒரு ஆணித்திய மொழியை கற்றுக்கொள்ள அவன் ஊக்கப்படலாம். இறுதியாக ஒரு சந்திப்பாக வந்த வாலிபன் ஐயரும் பிணைய தலைவரும் அழைக்கும் போது அந்த மகிமையான நான் வருகிறது. தகுதி உறுதி செய்யப்பட்ட ஒரு ஊழியராக சிபாரிசு நினைவு பெறுகிறது. கடிதம் வந்த போது எதிர்பார்த்து நடுங்கி வைக்கிறது. அழைப்பு படிக்கும் படுகிறது. வழக்கமாக பிரச்சனைகளும் வீட்டிலிருந்து தொலைவிலிருந்து ஆயினும் இடத்தை பொருட்படுத்தாமல் ஆயத்தமாயிருக்கிற கீழ்ப்படிதலான ஊழியக்காரரின் பதில் ஒன்றாகவே இருக்கிறது.
Often the assigned field of labor is far away from home. Regardless of the location, however the response of the prepared and obedient missionary is the same.
நான் ஊழியம் செய்வேன். புறப்படுதலுக்கு ஆயத்தங்கள் ஆரம்பிக்கிறது. வாலிபர்களோ, நீங்கள் ஊழியம் செய்யும்படியாக மனம் வந்து உங்கள் பெற்றோர் செய்யும் தியாகங்களை நீங்கள் பாராட்டுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவருடைய பிரயாசங்கள் உங்களை ஆதரிக்கும். அவர்களின் விசுவாசம் ஊக்குவிக்கிறது. அவர்கள் ஜெபம் உங்களை தங்கு பிடிக்கிறது. ஊழியம் என்பது ஒரு குடும்ப விவகாரம். கடன்களையும் சமுத்திரங்களையும் விரைவி பிரிந்தாலும் கூட இருதயங்கள் ஒன்றாகவே இருக்கிறது. சகோதரே, நோக்கத்துடன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடும் போது உங்களில் ஊழிய வாய்ப்புகள் ஒரு சமிரதாய அழைப்பான காலத்திற்கு கட்டுப்படுத்துவது இல்லை என்பதை நினைவு கூறுங்கள். இராணுவத்தில் பணியாற்றுகிற உங்களுக்கு அத்தகைய நேரம் பலனுள்ளதாய் இருக்க வேண்டும். தங்களுடைய ஆசிரிய உத்தவத்தின் கௌரவத்தில் தேவனின் கட்டளைகளை படி வாழ்ந்ததால் கர்த்தரின் தெய்வீக வார்த்தையை மற்றவர்களுக்கு போதித்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் சிருடை அணைந்து இளம் வாலிபர்கள் அநேக ஆத்மாக்களை தேவின் ராஜ்யத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்கள் ஆரம்ப கல்வியை நீங்கள் தொடரும் போது ஊழியக்காரர்களாகவும் வாய்ப்புகளை கவனிக்காமல் இருக்காதீர்கள். பிற்கால பரிசுத்தவனாக உங்களுடைய எடுத்துக்காட்டு கவனப்படுத்துகிறது, அளவுபடுகிறது, வழக்கமாக பின்பற்றுகிறது.
I admonish you to plan your life with purpose. Now to the third point.
இப்பொழுது நாம் சூத்திரத்தில் 3வது படி, சாட்சியின் சத்தியத்தை போதியுங்கள். வலியுறுத்தி அப்போஸ்தலராகிய பவுலின் ஆலோசனைக்கு கீழ்ப்படுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவரும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். உங்கள் குரல்களை உயர்த்தி தெய்வத்தின் உண்மையான தன்மையை பற்றி சாட்சி அளியுங்கள். மர்மன் புத்தகத்தை குறித்து உங்கள் சாட்சி அறிவுங்கள். ரட்சிப்பின் திட்டத்தில் அடங்கியிருக்கிற மகிமையான அழகிய சத்தியங்களை தெரிவியுங்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவில் ஊழிய தலைவராக நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்திருந்த ஒரு இளம் ஊழியக்காரர் டொரண்டாவில் அளவை பார்த்து வியப்புற்றார். உருவத்தில் அவர் குட்டையாக இருந்தார், ஆனால் சாட்சியில் உயரமாக இருந்தார். அவர் வந்து சேர்ந்த உடனே கனடாவில் ஒன்டாரியாவில் ஓஷ்வாவில் எல்மோர் போலட் வீட்டை அவரை அவருடைய கூட்டாளியுடன் சந்தித்தார். கடுமையான உரைப்பணியின் போது வீடு வீடாக சென்று கொண்டிருந்த வாலிபர்களின் மீது பரிதாபம் பட்டு திரு போலார்ட் அவரது வீட்டிற்குள் ஊழியக்காரர்களை அளித்தார். அவருடைய செய்திகளை அவர்களுக்கு சமர்ப்பித்தார்கள். அவர் ஆவியை கிரசிக்க கொள்ளவில்லை. சிறிது நேரத்தில் அவர்களை போகும்படியும் திரும்ப வர வேண்டாம் என்று சொன்னார். அவருடைய வீட்டு முகைப்பை விட்டு அவர்கள் புறப்பட்ட போது மூப்பர்களிடம் பேசப்பட்ட அவரது கடைசி வார்த்தைகள் ஏலமென இருந்தது. ஜோசப் ஸ்மித் தேவனுடைய தீர்க்கதரிசி என நீங்கள் நம்புவதாக என்னிடம் நீங்கள் சொல்ல முடியாது. கதவு மூடப்பட்டது. மூப்பர்கள் வெளியே நடந்து போனார்கள். நமது கிராம பையன் அவரது கூட்டாளியிடம் பேசினார், மூப்பரே, திரு போலாண்டுக்கு நாம் பதிலளிக்கவில்லை. ஜோசப் ஸ்மித் மெய்யான தீர்க்கதரிசி என நாம் நம்பவில்லை என அவர் சொன்னார். நாம் திரும்பி போய் நமது சாட்சி அவருக்கு சொல்லலாம். அதிக அனுபவம் உள்ள ஊழியக்காரர் முதலில் தயங்கினார், ஆனால் முடிவாக அவருடைய கூட்டாளியுடன் சேர்ந்த போக ஒப்புக்கொண்டார். அவர்களை வெளியேற்றப்பட்ட கதவுகளை அவர்கள் நெருங்கிய போது அவர்கள் உள்ளங்களில் பயம் வந்து சேர்ந்தது. அவர்கள் கதவை தட்டி போலாட்டை எதிர்கொண்ட நம்பிக்கையை இழந்த நேரத்தை செலவழித்த பரிசுத்தாவின் சக்தியுடன் நமது அனுபவம் இல்லாத ஊழியக்காரர் பேசினார். திரு போலார்ட், ஜோசப் ஸ்மித் தேவனின் கர்த்தர் தீர்க்கதரிசி என நாங்கள் உண்மையிலே நம்பவில்லை என நீங்கள் சொன்னீர்கள். ஜோசப் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான் என்று உங்களுக்கு நான் சாட்சி அளிக்கிறேன். மர்மன் புத்தகத்தை அவர் மொழிபெயர்த்தார். பிதாவையும் குமாரனையும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் கண்டார். அதை நான் அறிவேன். சில காலங்களுக்கு பின்னர் இப்போது சகோதரர் போலர்ட் ஒரு ஆசாரிய கூட்டத்தில் எழுந்து நின்று அறிவித்தார், அந்த இரவில் என்னால் தூங்க முடியவில்லை. என்னுடைய காதுகளில் எதிரொலித்த வார்த்தைகள் நான் கேட்டேன். ஜோசப் ஸ்மித் தேவனின் தீர்க்கதரிசியாயிருந்தார். அதை நான் அறிவேன். அடுத்த நாள் ஊழியக்காரர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வரம்படி அளித்தான். அவருடைய சாட்சியில் இணைக்கப்பட்ட அவர்களை செய்தி என் வாழ்க்கையும் என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையும் மாற்றியது. சகோதரரே, சாட்சியுடன் சக்தியை போதியுங்கள். அன்புடன் கர்த்தருடைய சேவையை செய்யும் போது நமது சூத்திரத்தின் நான்காவது படி, அன்பிற்கு ஒரு மாற்றம் இல்லை. வெற்றிகரமான ஊழியக்காரர்கள் தாங்களுடைய கூட்டங்களை தாங்களுடைய ஊழிய தலைவர்களை அவர்கள் போதிக்கிற விலையற்ற பெற்றவர்களை நேசிக்கிறார்கள். கோட்டுப்பாடு உடன்படிக்கையில் நான்காவது பக்கத்தில் ஊழியத்தின் பிரயாசங்களுக்காக கர்த்தர் தகுதிகளை அமைத்திருக்கிறார். ஒரு சில வசனங்களை கருத்தில் வைப்போம். ஆகவே தேவனின் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களோ, கடைசி நாளில் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நீங்கள் நிற்கும்படியாக நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் ஊக்கத்தோடும் மனதோடும் பலத்தோடும் அவரும் ஊழியம் செய்யுங்கள். தேவனுடைய மகிமை கொன்ற ஒரே நோக்கத்துடன் விசுவாசம், நம்பிக்கை, தயாளம், அன்பு இவைகளை அந்த பணிக்கு அவனை தகுதிப்படுத்தும். விசுவாசம், நற்குணம், அறிவு, இச்சை அடைக்கும் பெருமை, சகோதர பாசம், தேவத்தன்மை, தயாளம், தாழ்மை, ஜாக்கிரதை இவைகளை நினைவு கூறுங்கள். விசுவாசத்தில், நற்குணத்தில், அறிவில், வேதத்தன்மையில், அன்பில் இன்று நான் அதிகாரித்திருக்கிறேன் என்றா? என் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய கர்த்தர் சத்தியத்திற்குள் உங்களையே கேட்கலாம். வீட்டிலோ வெளியிலோ அர்ப்பணிக்கப்பட்ட உங்களின் ஈடுபாட்டின் மூலமாக நீங்கள் இரட்சிப்பை நீங்கள் உதவும் அந்த ஆத்மாக்கள் நீங்கள் அதிகமாய் அன்பாயிருக்கிறவர்களோடு இசைந்திருக்கும். எனக்காக நண்பர்களோ அநேக ஆண்டுகளுக்கு முன் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் ஊழியத்திற்காக கிரேக் புறப்பட போவதற்கு முன் கிரேக் சட்புரி அவரது தாயார் பெல்டன் என்னுடன் ஃபெட் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள். கிரேக் தகப்பனான விரட் சட்பெரி அங்கு வரவில்லை. 25 ஆண்டுகளுக்கு முன் சபையின் மீது அவனை பகிர்ந்து கொள்ள சபையில் அங்கத்தினரல்ல கிரேகின் தாய் பிராட்டை திருமணம் செய்திருந்தார். அவரது இருதயம் திறக்கப்பட வென்று அவருடைய நம்பிக்கையும் என்னிடத்தில் கிரேக் தனியாக சொன்னார். அத்தகைய விருப்பம் எவ்வாறு நிறைவேற்றப்படுத்தும் என்பதை குறித்து உணர்த்தலுக்காக நான் ஜெபித்தேன். உணர்த்தல் வந்த கிரேகிடம் நான் சொன்னேன், உன் முழு இதயத்தோடு கர்த்தரை பணிந்து கொள். உன்னுடைய பரிசுத்த அழைப்பிற்கு கீழ்ப்படிதாயிருந்து ஒவ்வொரு வாரமும் உன் பெற்றோருக்கு கடிதம் எழுது. எப்போதாவது தகப்பனுக்கு தனிப்பட்ட எழுதி நீ எவ்வளவாக அவனை நேசிக்கிறேன் அவருக்கு தெரிந்து கொள்ளட்டும். மேலும் அவரது மகனாயிருப்பதாக ஏன் நீ நன்றி உள்ளவனாயிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார். அவர் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு அவரும் தாயும் என்னிடம் ஆலோசனை விட்டு போனார்கள். 18 மாதங்களாக கிரேகின் தாயும் நானும் பார்க்கவில்லை. பின்னர் அவர் என் ஆலோசனைக்கு வந்து என்னிடம் சொன்ன போது வாக்கிங்களை விட கண்ணீர் தடை போட்டது. கிரேக் ஊழியத்திற்கு போய் ஏற்கனவே 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு வாரமும் அவன் எங்களுக்கு கடிதம் எழுத தவறுவதில்லை. சமூகத்தில் ஒரு சாட்சி கூட்டத்தில் என்று கணவர் ஃப்ரெட் முதல் முறையாக எழுந்து நின்று சபையில் அங்கத்தினராக அவர் தீர்மானித்து விட்டதாக அறிவித்தது. என்னையும் அங்கிருந்த எல்லோரையும் வியப்பில் அழைத்து விட்டதார். ஞானஸ்தானம் ஃப்ரெடனுடைய இருக்க முடிய அவனது ஊழியத்தின் முடிவுக்கா சந்திக்க அவரும் நானும் ஆஸ்திரேலியாவிற்கு போவதாக அவர் குறிப்பிட்டார். தூரமாக இருந்த ஆஸ்திரேலியாவிலும் இடுப்பளவு தண்ணியிலும் நின்று தனது வலது கையை உயர்த்தி பிராட்ரிக் சால்ஸ் சட்பெரி இயேசு கிறிஸ்துவின் ஆணையிட்டப்பட்ட நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தில் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று அந்த பரிசுத்த வார்த்தைகளை திரும்ப கூறி அவனுக்கு தகப்பனுக்கும் அவன் உதவிய போது கிரேக் சட்பெரி விட எந்த ஊழியக்காரரும் அவ்வளவு உயரமாக நிற்கவில்லை. அதன் வெற்றி அன்பு வென்றது. அன்பின் கர்த்தருக்கு சேவை செய்வோம். சகோதரரே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தாய் வேதனைகளை ஆராய்வோமாக. நோக்கத்துடன் அவருடன் வாழ்க்கையும் திட்டமிட்டு சாட்சியுடன் சத்தியத்தை போதித்து அன்புடன் கர்த்தருக்கு சேவை செய்வோமாக. மனக்குலத்தை மீட்ட ஆத்மாக்களின் பரிபூர்ண மெய்ப்பனான ஊழியக்காரர் அவருடைய தெய்வீக உறுதிப்படை கொடுத்தார். இந்த ஜனத்தின் மனம் திரும்புதலுக்காக உங்களில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பியாசம்பட்டு ஒரு ஆத்மாவை மட்டும் என்னிடம் கொண்டு வந்தாலும் எனது பிதாவின் ராஜ்யத்தில் அவரோடு உங்கள் சந்தோஷம் எவ்வளவு பெரியதாயிருக்கும். இப்பொழுது எனது பிதாவின் ராஜ்யத்திற்கு என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வந்த ஒரு ஆத்மாவுக்கு உங்களில் சந்தோஷம் பெரிதாயிருந்தால் அநேக ஆத்மாக்கள் என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வருவீரனால் உங்களில் சந்தோஷம் எவ்வளவு பெரிதாயிருக்கும். இந்த வார்த்தைகளை பற்றி பேசிய அவற்றை பற்றி என்னுடைய சாட்சியை நான் அறிவிக்கிறேன். நமது மீட்புறம் நமது இரட்சிக்கிறமான அவர் தேவகுமாரன். நீ என்னை பின்பற்றி வா என்று அவருடைய மேன்மையான அழைப்புக்கு நாம் எப்போதும் பதிலளிக்க நான் ஜெபிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Amen.